வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரோஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 10. சீதை வனத்தில் வால்மீகியின் ஆச்சிரமத்தில் வசிக்கையில் ராமன் தனது ராஜ்யத்தினதும் அதில் உள்ள அனைத்து மக்களினதும் நன்மை கருதி அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்கினான். யாக குதிரை தடையின்றி மாநிலத்தில் சுற்றித் திரிந்து அயோத்திக்கு திரும்பும் வழியில் வால்மீகியின் ஆச்சிரமத்தினை அடைந்தது. லவனும் குசனும் ராமனின் குதிரை ஆச்சிரமத்தின் அருகில் திரிவதை பற்றி தங்கள் நண்பர்களிடமிருந்து அறிந்தனர். தமது தாய் அறியாத வகையில் அவர்கள் அக்குதிரையை பிடித்து அருகிலுள்ள மரத்தில் கட்டினர். குசன் தனது தாயாரின் பூஜைக்காக மலர்களை பெறச் சென்றபோது குதிரையை காக்க லவன் சில நண்பர்களுடன் அதன் அருகில் தங்கியிருந்தான். சத்ருக்னனும் அவனது படையும் குதிரையை பின்தொடர்ந்து ஆச்சிரமத்தை அடைந்தனர். முனிபாலகர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட குதிரையை கண்டு குழுவின் முன் சென்ற காவலர்கள் ஆச்சரியப்பட்டனர். குழந்தைகள் நகைச்சுவையாக விளையாடுகிறார்கள் என்று நினைத்து அவர்கள் அரசு அலுவல்களில் தலையிட வேண்டாம் என்று அறிவுறுத்தி குதிரையை அழுக்கச் சென்றனர். லவனின் வில்லிலிருந்து ஒரு அம்பு காவலரின் கால்களுக்கு முன்னால் வந்து பாய்ந்தது. மீண்டும் தாக்கிய காவலர்கள் ஒரு நொடியில் தோற்கடிக்கப்பட்டு சத்ருக்னனிடம் ஓடினார்கள். சத்ருக்னன் அவ்விடம் வந்து லவனையும் அவனது நண்பர்களையும் கண்டான். ஒரு முனிபாலகன் காவலர்களை தோற்கடித்தது சத்ருக்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காவலர்கள் ஏமாந்து விட்டார்கள் என்று நினைத்த சத்ருக்னன் குதிரையை விடுவிக்குமாறு முனி பாலகர்களிடம் பணிவுடன் கேட்டான். ஆனால் முனி பாலகர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தீவிரமாக இருந்ததனால் குதிரையை விடுதலை செய்ய மறுத்துவிட்டனர். அவர்களது குரு வால்மீகியிடம் இருந்து அவர்கள் பெற்ற சக்திகளை அறியாததால் சத்ருக்னன் குதிரையை விடுவிக்கும் முகமாக முனிபாலகர்களை போருக்கு அழைத்து சவால் விட்டான். அவனும் மற்றைய அயோத்தி படைகளும் லவனால் மிக இலகுவாக தோற்கடிக்கப்பட்டனர். சத்ருக்னனின் தோல்வி பற்றியும் அவனும் அவனது படையும் யாக குதிரையும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது பற்றியுமான செய்தி அரண்மனையை அடைந்தது. லக்ஷ்மணன் எஞ்சியிருந்த தங்கள் படைகளை சுற்றி வளைத்து அங்கே சென்றான். அவன் லவனின் தலைமையில் இந்த அழகான சிறுவர்களை தேடி கண்டுபிடித்தான். சத்ருக்னன் இந்த சிறு முனிபாலகர்களால் தோற்கடிக்கப்பட ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். இவர்கள் வெறும் சந்நியாச குழந்தைகள் என்று எண்ணி வால்மீகி அவர்களுக்கு எப்படிப்பட்ட போர்ப்பயிற்சி அளித்தார் என்று தெரியாமல் லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசத் தொடங்கினான். குதிரையையும் தன் சகோதரன் சத்ருக்னனையும் அவனது படையையும் விடுவிக்கச் சொன்னான். வந்திருப்பது லக்ஷ்மணன் என்பதை உணர்ந்த லவன் ஒரு கர்ப்பிணி பெண்ணான சீதையை காட்டில் யாருடைய உதவியும் இல்லாமல் விட்டு சென்றதற்காக லக்ஷ்மணனை கண்டித்தான். லக்ஷ்மணன் மிகவும் கோபக்குணம் கொண்டவன் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே அமைதி பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. லவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே போர் தொடங்கியது. லக்ஷ்மணன் கொண்டு வந்த அனைத்து படைகளையும் லவன் தைரியமாக போரிட்டு கட்டினான். லவனின் வல்லமையை தாங்க முடியாமல் லக்ஷ்மணன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி அவனை கட்டினான். லக்ஷ்மணன் குதிரை, சத்ருக்னன் மற்றும் படையை விடுவிக்க தயாராகி லவனை தனது தேரில் ஏற்றினான். சீதைக்கு பூக்களை சேகரித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த குசன் தப்பிய மற்றைய முனிபாலகர்களிடமிருந்து லவனின் நிலை பற்றிய செய்தியை அறிந்தான். குசன் உடனே லக்ஷ்மணன் முன் பாய்ந்து குதிரையை விடுவிக்காதவாறு தடுத்து நிறுத்தினான். லக்ஷ்மணனிடம் லவனை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தான். லக்ஷ்மணன் குசனை எதிர்கொண்டு அவனது சகோதரன் செய்த அதே தவறை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினான். அதை செவிமடுக்காமல் குசன் லக்ஷ்மணனை போருக்கு அழைத்தான். சண்டை தீவிரமடைந்தது. தனது சகோதரனை விடுவிக்க வேண்டிய அவசியம் இருந்ததால் வேறு வழியற்ற சூழ்நிலையில் குசன் தனது குரு வால்மீகி கொடுத்த சிறப்பு அம்புகளில் ஒன்றை பயன்படுத்தினான். அதன் மூலம் லக்ஷ்மணனை தோற்கடிக்க குசனால் முடிந்தது. பின்னர் குசன் லவனின் கட்டை அவிழ்த்து லக்ஷ்மணனை சிறைப்படுத்தினான். பின்னர் இரட்டையர்கள் ராமனிடம் நடந்ததை தெரிவிக்க அங்கிருந்து ஒரு வீரனை அனுப்பினார்கள். அந்த செய்தியுடன் ராமனிடம் தூதுவனான அந்த வீரன் வந்தான். இரண்டு முனிபாலகர்கள் வலிமை மிக்க ராமராஜ்ய படைகளையும் குறிப்பாக தனது சகோதரர்களையும் தோற்கடித்தது குறித்து ராமன் வியப்படைந்தான். தானே நேரில் செல்ல முடிவு செய்தான். வழக்கம்போல் அனுமானுடன் ராமன் அவ்விடம் வந்தபோது அரண்மனையில் ராமாயணம் பாடிய இரண்டு முனிபாலகர்களை கண்டான். ராமனும் தன் சகோதரர்களைப் போலவே அவர்களிடம் பேசி சமாதானம் செய்ய முயன்றான். அவர்கள் ராமனின் பேச்சை கேட்க தயாராக இருக்கவில்லை. குதிரையை விடுவிக்க முடியாதென தீர்க்கமாக மறுத்தனர். மனைவி சீதை இல்லாமல் யாகம் செய்ய ராமனுக்கு உரிமை இல்லை என்று கூறி ராமனை போருக்கு அழைத்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனுமான் ராமனிடம் போர் செய்ய செல்வதற்கு முன்னர் தன்னை தோற்கடித்தே செல்ல வேண்டும் என்று கூறி தனது பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டான். அனுமானுடன் போரிட்டு வெற்றி பெறுவது இயலாத காரியம் என்பதை அறிந்த லவனும் குசனும் இதுவே மிகவும் சுலபம் என்று கூறிவிட்டு ஸ்ரீராம மந்திரத்தை பாராயணம் பண்ணும்படி தங்கள் நண்பர்களிடம் கிசுகிசுத்தனர். மற்ற முனிபாலகர்கள் அனைவரும் ஸ்ரீராமா என்று பாராயணம் பண்ணி ஆடவும் பாடவும் தொடங்கினர். சிறிது நேரத்தில் அனுமான் தனது இயல்பு நிலைக்கு திரும்பி குழந்தைகளுடன் தானும் சேர்ந்து ஆடவும் பாடவும் தொடங்கினான். குழந்தைகள் மெதுவாக ஆச்சிரமத்தை நோக்கி நகர்ந்தனர். அனுமானும் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடி கோஷமிட்டு கொண்டு சண்டையை மறந்து அவர்களை பின்தொடர்ந்தான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராமன் அம்முனிபாலகர்களை சாதாரணமாக எடை போட முடியாது என்பதை உணர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு வேறு வழி இல்லாததால் அவர்களுடன் போர் புரிய தீர்மானித்தான். சண்டை தொடங்கியது. ராமன் லவனுடனும் குசனுடனும் கடுமையாக சண்டையிட்டான். மற்றைய முனிபாலகர்களும் அனுமானும் ஆச்சிரமத்தை அடைந்தனர். ராமகானத்தில் மயங்கிய அனுமான் வால்மீகியின் ஆச்சிரமத்தில் தான் இருப்பதைக் கண்டு மீண்டும் சுயநினைவுக்கு வந்தான். மிகவும் பரிச்சயமான குரலில் மாதா லலிதா தேவியின் மந்திரம் உச்சரிக்கப்படுவதை கேட்டு அவன் மனம் மகிழ்ச்சியில் கொதித்தது. அந்த மந்திரத்தை உச்சரிப்பது சீதையே என்று உணர்ந்தான். அனுமான் பூஜை அறைக்குள் ஓடி சீதையின் காலில் விழுந்து, சீதா தேவியை மீண்டும் கண்டேன், சீதா தேவியை மீண்டும் கண்டேன் என்று கத்தினான். இத்தனை வருடங்கள் சீதையுடன் இருந்த சந்நியாசினிகள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அனைவரும் சீதையின் காலில் விழுந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு சீதையை விட்டு சென்ற பகுதி இது என்பதை அந்த இளம் சந்நியாசினிகளைக் கண்ட அனுமான் உணர்ந்தான். எல்லாவற்றையும் கணக்கிட்டு சேர்த்து பார்க்கையில் அந்த இரட்டை குழந்தைகள் சீதாவினுடையதாகவே இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையே நடக்கும் சண்டையை நினைத்து அனுமான் நடுநடுங்கினான். ராமனின் யாகக் குதிரைக்கும் இரட்டை குழந்தைகளுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக என்ன நடந்தது என்பதை அவன் சீதைக்கு விளக்கினான். நடந்த போர்கள் பற்றியும் இப்போது நடக்கும் போர் பற்றியும் சீதையிடம் கூறினான். சீதை இடைநிறுத்தக்கூடாத பூஜையின் நடுவில் இருந்தாள். ஆனால் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தாள். மற்ற துறவிகள் அவளை தடுக்க முயன்ற போதும் அவள் மாதா லலிதா தேவியிடம் பூஜையில் தடங்கள் ஏற்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே ஓடினாள். சீதையும் அனுமானும் போர்க்களத்திற்கு வந்தபோது ராமன் வேறு வழியின்றி கடைசியாக இரட்டையர்களை நோக்கி ராமாஸ்திரத்தை ஏவுவதற்கென தனது கையில் அதை எடுத்திருந்தான். சீதை, நிறுத்துங்கள் என்று கத்தினாள். சீதையின் குரலை கேட்ட ராமன் தன் வில்லையும் அம்பையும் நிலத்தில் எறிந்து குரல் வந்த திசையை நோக்கி, அது என் சீதையின் குரல் என்றான். சீதை லவனையும் குசனையும் கட்டிப்பிடித்து கொண்டு அழுதவாறு, உங்கள் தந்தைக்கு எதிராக நீங்கள் எப்படி ஆயுதம் ஏந்த முடியும்? இது எல்லாம் என் தவறு என்று கதறினாள். லவனும் குசனும் தங்கள் தாயின் வார்த்தைகளால் அதிர்ந்து போனார்கள். அமைதியாக, அன்னையே, நீங்கள் ராமரின் சீதா தேவியா என்று கேட்டார்கள். சீதை ஆம் என்று தலையை ஆட்டி இருவரையும் அணைத்து கொண்டாள். அவள் அவர்களை தன் அணைப்பில் இருந்து விடுவித்ததும் லவனும் குசனும் ராமனின் காலில் விழுந்து, எங்களை மன்னியுங்கள் தந்தையே, நீங்கள் எங்கள் தந்தையே என்பதை அறியாமல் நாங்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி குற்றம் செய்துவிட்டோம், தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் என்றனர். ராமன், என் அன்புக்குரிய சீதையை அயோத்தியிலிருந்து விரட்டி அடித்ததும் அவளிடமிருந்து பிரிந்ததும் என் குழந்தைகளின் இளமை பருவத்தை இழந்ததும் என்னுடைய குற்றம் என்றான். லவன் குசன் இருவரையும் அணைத்து கொண்டான். தந்தையும் பிள்ளைகளும் ஒன்றாக இருப்பதை பார்த்து சீதை மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ராமன் சீதையை தன்னுடன் அயோத்திக்கு வருமாறு கேட்டான். மீண்டும் அயோத்திக்கு வர முடியாது என்று மறுத்த சீதை ராமனிடம் விடை பெற்று கொண்டு, தான் தன் இதயத்தில் தூய்மையாகவும் கற்பை இழக்காதவளாகவும் இருந்தால் தன்னை தன் கைகளில் எடுத்து கொள்ளுமாறு பூமி தாயை அழைத்தாள். அவள் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் பூமி பிளந்தது. பூமி தாய் எழுந்து வந்து சீதையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு பிளவுபட்ட பூமியில் மறைந்தாள். சீதையை தடுக்க முடியாமல் ராமனும் இரட்டையர்களும் அனுமானும் கதறி அழுதனர். அனைவரும் மிகவும் கனத்த இதயத்துடன் அயோத்திக்கு திரும்பினர். ராமன் திட்டமிட்டபடி சீதையின் சிலையுடன் அஸ்வமேத யாகத்தை நடத்தினான். லவனும் குசனும் தங்கள் தந்தைக்கு யாகத்தில் உதவினார்கள். மெதுவாக அஸ்வமேத யாகத்தின் விளைவுகளால் அயோத்தி மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. இப்போது ராமராஜ்யம் அதன் மகிமை நாட்களுக்கு திரும்பியதால் ராமன் தனது மற்றும் தனது சகோதரர்களின் குழந்தைகளுக்கு ராஜ்யத்தின் ஆட்சியை கொடுப்பது பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் தனது திட்டத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்த போது ஒரு முனிவர் அவனை பார்க்க காத்திருப்பதாக ஒரு காவலன் வந்து அறிவித்தான். உடனே ராமன் முனிவரை உள்ளே அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். முனிவர் உள்ளே வந்தார். ராமன் பணிந்து அவருக்கு இருக்கை வழங்கினான். முனிவர் கொஞ்சம் தயக்கத்துடன், நீங்கள் எனக்கு இருக்கை வழங்குவதற்கு முன் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எவர் தரிசித்தாலும் பகைவனாக இருந்தாலும் விருந்தோம்பல் செய்வதே அரசனின் முதல் கட்டாயம் என்று ராமன் பதிலளித்தான். முனிவர், பிரம்மதேவர் தன்னை அனுப்பியதாகவும் யாரும் தங்களை இடையூறு செய்யாமல் அவர்கள் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உடனே ராமன் லக்ஷ்மணனை அழைத்து யாரும் தங்களுக்கு இடையூறு செய்யாதபடி வாயிலை காக்குமாறு கூறி உள்ளே சென்றான். வழக்கம்போல் ராமனின் கட்டளையை ஏற்று லக்ஷ்மணன் வாயிலை காத்து நின்றான். உள்ளே முனிவர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். தான் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் தர்மத்தின் கடவுள் யமதர்மராஜன் என்று கூறினார். ராமன் போன்ற அவதாரங்கள் திரும்பும் நேரம் நெருங்கி வருவதை பற்றி முன்கூட்டியே அறிவிக்குமாறு பிரம்மாவால் தனக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் தொடர்ந்து கூறினார். இந்த உலகில் சீதையாக ராமனுடன் இருந்து வந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவி ஏற்கனவே வைகுண்டத்திற்கு திரும்பிவிட்டதாகவும் லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருக்னனை முதலில் ராமன் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வெளியே லக்ஷ்மணன் தொடர்ந்து காவல் காத்து கொண்டிருந்தான். அத்தருணம் முனிவர் அத்திரியின் மகனான துர்வாச முனிவர் ஒரு அவசர விடயத்தை பற்றி பேச ராமனை சந்திக்க விரும்பினார். லக்ஷ்மணன் அவரை அமைதிப்படுத்தவும் காத்திருக்க வைக்கவும் தன்னால் முடிந்தவரை முயன்றார். ஆனால் துர்வாசர் மிகவும் கோபமடைந்தார். துர்வாசர் குறுகிய கோப எல்லை உடையவர் எனவும் சக்தி வாய்ந்தவர் எனவும் அறிந்த லக்ஷ்மணன் தயக்கத்துடன் கதவை தட்டினான். தான் முதன்முறையாக ராமனின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் துர்வாச முனிவரின் சாபம் ராமனின் முழு வம்சத்தையும் அழிக்கும் என்பதால் அவ்வாறு செய்தான். ராமனுக்கும் யமதர்மராஜனுக்கும் இடையே நடந்த உரையாடல் முடிவுக்கு வந்தது. அவசர தேவையில்லாமல் லக்ஷ்மணன் தன் கட்டளையை மீறமாட்டான் என்பதை அறிந்த ராமன் கதவை திறந்தான். இதற்கிடையில் யமதர்மராஜன் மீண்டும் முன்பு நுழைந்த முனிவர் போல் மாறு வேடமிட்டார். துர்வாச முனிவரின் வருகையால் அவர்களை தான் இடையூறு செய்த காரணத்தை லக்ஷ்மணன் விளக்கினான். முனிவராயிருந்த யமதர்மராஜனுக்கு நன்றி தெரிவித்த ராமன் துர்வாச முனிவருக்கு தனது விருந்தோம்பலை வழங்கினார். துர்வாச முனிவர் வெளியேறிய பிறகு ராமன் அயோத்தி ராஜ்யத்திலிருந்து தன்னை எவ்வாறு விடுவிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தான். சீதை ஏற்கனவே வைகுண்டம் சென்றிருந்தாள். அவதாரமாக தனது பணியை முடிக்க அவனுக்கு வேறு எந்த காரணமும் தேவையாக இருக்கவில்லை. பூமியில் தனது அவதாரத்தை முடிக்கும் முன் நாட்டை பிரித்து தனது 8 குழந்தைகளுக்கும் கொடுக்க ராமன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். ராமன் லக்ஷ்மணனை அழைத்து யமதர்மராஜனின் வருகையை வெளிப்படுத்தினான். லக்ஷ்மணன் தனக்கு முன் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று விளக்கினான். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இறக்கும் நாள் என்பது ஒன்றுதான் நிச்சயம் என்று கூறி வைகுண்டம் செல்லும் ஆனந்தத்தில் லக்ஷ்மணன் துள்ளி குதித்தான். ராமன் வருவதற்கு வைகுண்டத்தில் தான் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை என்று நம்புவதாக கூறினான். ராமன் தன் திட்டத்தை செயற்படுத்த தொடங்கிய போது உலகம் முழுவதும் ஒத்திசைந்தது. கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ரா ஆகியோர் மிக குறுகிய இடைவெளியில் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். நான்கு சகோதரர்களும் இது பற்றி கவலை கொண்டனர். தமது அந்நியரை பற்றி கலந்துரையாடினார்கள். கடந்த காலத்தில் கைகேயியின் செயல்களை பற்றி மக்கள் தவறாக பேசியதால் அதை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணி லக்ஷ்மணன் பின்வருமாறு கூறினான். எங்கள் சகோதரன் ராமனை காட்டுக்கு அனுப்பிய எங்கள் தாய் கைகேயியின் செயல், அவளுடைய கணவர் தசரதன் தனது தந்தை அஸ்வபதிக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காகவே ஆகும். அஸ்வபதியின் பேரன் அரியணைக்கு வாரிசாக இருக்க வேண்டும் என்று அஸ்வபதி கேட்டதற்கு சம்மதித்த தசரதனது வாக்குறுதி பொய்யாகக் கூடாது என்பதாகும். அவளுடைய செயல்களை எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தான் ஏற்கனவே அறிந்திருந்த இந்த உண்மையை உலகம் அறியும் வகையில் லக்ஷ்மணன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததில் ராமன் மகிழ்ச்சியடைந்தான். இதைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் அனைவரிடமும் விடை பெற்றான். அவன் சரயு நதிக்குச் சென்று தண்ணீரில் மூழ்கினான். இந்திரன் தனது பறக்கும் தேரில் அவனை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வதை ராமன் கண்டான். லக்ஷ்மணன் தன்னுடன் இல்லை என்பது ராமனுக்கு பெருந்துயராகியது. அதனைத் தொடர்ந்து நாட்டை பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஆட்சியாளர்களை நியமிப்பது மிக விரைவாக நடந்தது. லக்ஷ்மணன் இறந்ததும் ராமன் திட்டமிட்டபடி உலகை நீக்கப் போவதும் பற்றிய செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. அயோத்தியின் குடிமக்கள் அனுமானுடன் இருந்தனர். அனுமான் ராமனை தனது பார்வையில் இருந்து விடவே இல்லை. ராமன் அனுமானை தன்னுடன் அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று கூறி அதற்கு பதிலாக தொடர்ந்து தனது பெயரை உச்சரித்து கொண்டு அனுமானை சிரஞ்சீவியாக பூமியில் இருக்கும்படி கட்டளையிட்டான். கண்ணீருடன் ராமனின் கட்டளைகளை தட்டாத அனுமான் வைகுண்டம் செல்வதற்காக சரயு நதியில் ராமன் இறங்குவதை பார்த்து கொண்டிருந்தான். எட்டு பிள்ளைகளும் அனுமானும் மிகவும் கனத்த இதயத்துடன் இருந்தனர். இந்த பூமியில் அனுமான் என்றென்றும் வாழ்கிறான் என்பது ஐதீகம். ஒருமுறை எனினும் ராமனின் நாமம் சொல்லப்படும் எந்த இடத்திலும் கூட வந்து இருப்பார் என்பது ஐதீகம். எனவே நீங்கள் பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ராமனின் பேரை ஒருமுறை அழைப்பது மட்டுமே. அனுமான் உங்களை கவனித்துக் கொள்வார். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவ நமோ நமஹ.